உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தருணிற்கு உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பு இடைப்படுத்தி தருகன் பாசு கள்ளமுடன் சொல்லுவத கவலமாக தருணையினும் வெள்ளமதம் பொழிய சித்தி வெள்ளத்தை நினைந்து ஒரு நிகழ்த்தினார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தை ஈசன் அறியார் பொறுமையினை எல்லா உயிரும் தோல்கெடுத்து தேசமுய திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கழல் வணங்கம் உள்ள பிறப்பை விடுத்தார். ஊழியர் ஹோன் வெப்பொழித்த புகழியர் ஹோன் கடல் ஒற்றி ஆழி மிசை கல்மிதப்பின் அமர்ந்தபிரான் அடி ஒற்றி வாழி திருநாள் நண்பரும் ஒற்றி மொழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடைய நடைக்கூடி இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உடைய பொன்னா திருவுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாட சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சமனுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருடைய நாளும் தெய்வ செவ்விழார் பெருமானுடைய குருவருடைய நாளும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வழியில இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாசகர் அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியற்கனுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் அந்த வகையிலே நாம் திருஞான சம்பந்தரனுடைய காஞ்சிபுர வழிபாடு மிக சிறப்பாக காண வேண்டிய ஒரு அமைப்பாக நாம் எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரத்திலே அவர் அருளி செய்த திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை அளவு சிந்தித்து மிகவும் கடினமான ஒரு பகுதி திரு யமகம். யமகம் வந்து நம்ம ஒரு இரண்டு மூன்று பதிகங்கள் திருஞான சம்பந்தரனுடைய பதிகங்களுக்கு நம்ம பொருள் ஓரளவுக்கு பார்க்கிறோம். திரு ஆலவாய் திரு யமகம் ஆலவாயிலே அவர் அருளி செய்த யமகத்தை நாம ஓரளவிற்கு பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். அதன் பிறகு வேற ஒற்றுமை சேர்வது சீர்காழி ஒற்றுமை சேர்வதும் பார்த்திருக்கும். அதன் பிறகு காஞ்சிபுர திருப்பதிகத்தினுடைய யமகம் ஐ திங்க் டஃபஸ்ட் நினைக்கிறேன். ஏன் என்பதாக சொன்னால் மற்ற பதிகத்தை விட இதுல பொருள் பலவிதமான பொருள்களுக்கும் பலவிதமான நிலைகளுக்கும் ஆளான ஒரு கட்டமாக காஞ்சிபுரத்தினுடைய திருயமகம் அதற்கென்றே ஒரு டெடிக்கேட்டடா அதற்கென்றே ஒரு முயற்சியோடு பெருமானுடைய திருஞான சம்பந்த திருவடி துணை கொண்டு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சொல்லாக பிரித்து நாம் பொருள் பார்த்து வருகின்றோம். ஆகையினால்தான் போன முறை கூட நம்மால இரண்டு பாடல்கள் மட்டும்தான் சிந்திக்க முடிந்தது. ஆக தொடர்ந்து நாம் யமகத்தினுடைய மூன்றாவது திருப்பாடலில் இருந்து இந்த வகுப்பினை தொடர்வதற்கு முன்னதாக திருஞான சம்பந்த பெருமான் அருள் அரசின் முதல் குரு என்பதாக வள்ளல் பெருமான் அமைத்ததனுடைய ஒரு அற்புத நிலை. பல இடங்களிலே திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அருள் அரசினுடைய முதல் குருவாக விளங்குகின்ற அந்த நிலையினை திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக காட்டிய இடங்களிலே ஒன்று, அவருக்கு முத்து சிவிகை கொடுப்பார், முத்து குடை, முத்து எல்லாமே முத்து நிலையிலே கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா மாறன்பாடி என்கின்ற அந்த தலம் திரு அறத்துறை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகடத்திலிருந்து திருநெல்வாயில் அறத்துறை பெண்ணாகடத்திலே இருந்து வருகின்ற வழியிலே அவர் பெண்ணாகடத்தின் தரிசனம் செய்து திரு அறத்துறை. இப்ப திரு அறத்துறையிலே அவருக்கு கிடைத்த பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முத்து சிவிகை கொடுத்திருப்பார், அப்புறம் முத்து சின்னம், அப்புறம் முத்து
குடை, குடை
முத்து குடை, இப்படி எல்லாம் அவருக்கு கொடுத்திருப்பாரு. இது ஒரு பகுதி. ஆனா திருஞான சம்பந்த பெருமான் இது வந்து மாறன்பாடி திரு அறத்துறை திருநெல்வாயில். இன்னொரு இடம் வந்து பட்டீச்சரம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த பட்டீச்சரத்திற்கு வருகின்ற பொழுது மிக அற்புதமாக ஒரு செய்தியை சேக்கிழார் பெருமான் கொடுக்கின்றார். அந்த செய்தி என்ன என்பதாக சொன்னா நாம ஏற்கனவே வகுப்புல பார்த்ததுதான். நான் ஐயாவோடு பார்க்கும்பொழுது போன வாரம் வகுப்பு நடந்த பிறகு காஞ்சிபுர பற்றி சிந்தனை வருகின்ற பொழுது கரெக்டா இந்த பட்டீச்சரம் முத்து பந்தர் கொடுத்த ஒரு அருள் நிகழ்ச்சியினுடைய ஒரு குறிப்பு வந்தது. படிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த குறிப்பினை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாம பார்த்தது தானே நம்ம முத்து பந்தர் கொடுத்தது என்பதாக சொல்லி இதை திருப்பி நாம சொன்னா ரிப்பீட்டேஷன் மாதிரி ஆயிடும், சொன்னதையே திரும்ப சொல்லுவது போல ஆகிவிடுமே அப்படிங்கறதுக்காக நான் அதை விட்டுட்டேன். இன்னைக்கு ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஐயா சொன்னாரு, நானும் அந்த பகுதியை அந்த இடத்துல வருகின்ற பொழுது நீங்க என்ன சொன்னீங்க சம்பந்தரனுடைய ஒரு முழு அருள் நம்முடைய பெரிய புராண வகுப்பிற்கு இருக்கிறது என்பதை உணர முடிந்தது. திருஞான சம்பந்தர் அந்த பட்டீச்சரம் என்கின்ற அந்த தலத்திலே அவர் வருகின்ற பொழுது வெயில் காலம், வேநீர் பருவம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பாடல் சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அருளி செய்கின்ற ஒரு இடம் அது. பாடல் 392. சுவாமி எங்கேருந்து வர்றாருன்னா, பழையாறை மேற்தளி திருச்சத்தி முற்றம், அதுக்கப்புறம் பட்டீச்சரம். இப்படி வருகின்ற பொழுது பட்டீச்சரத்துல மட்டும் சுவாமிக்கு ஏற்கனவே முத்துச்சிவிகை இருக்கு. முத்துச்சிவிகையிலே பெருமான் இவர்ந்து வருகின்ற ஒரு நிலைதான். ஆனால் பட்டீச்சரம் வருகின்ற பொழுது எல்லா அடியார்களும் வெயிலிலே அந்த கோடை வெப்பத்திலே வருகின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் சிவிகையிலிருந்து இறங்கிட்டார். திருஞான சம்பந்த பெருமான் எல்லா அடியார்களோடும் இணைந்து அவரும் நடந்து வர்றார். சிவிக சும்மா வருது, அடியார்கள் எல்லாம் வெயில்ல அவதிப்படுகின்ற பொழுது நான் மட்டும் சிவிகைக்குள்ள வந்தா எப்படி? வேணிர் பருவம் என்கின்ற நிலையில இறங்கிட்டார். அதை ஒரு ரொம்ப குறிப்பா சேர்க்கிறார் பெருமான் சொல்லுகின்றார். வெம்மை தரு வேணிலிடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விரகர் முடிமீதே சிவபூதம் தம்மை அறியாதபடி தன் தரள பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீசர் என்று அருள் புரியும். பட்டீசர் பெருமான் திடீர்னு பார்த்தா பூதகணங்கள் எல்லாம் அப்படி அந்த முத்து பந்தர் என்று சொல்லக்கூடிய முத்து பந்தர் நிழல் அங்கே வருகின்றது. என்ன என்பதாக பார்த்தால் அந்த சிவகணங்கள் சிவபூதங்கள் நிற்கின்றன. அவைகள் என்ன சொல்லுச்சா, பட்டீசரத்து பெருமான் எங்களுக்கு இதை உங்களுக்காக அருளி செய்தார். அவர் அருளி செய்த நிலையிலே நாங்கள் எல்லாம் இந்த முத்து பந்தரை இங்கே கொண்டு வந்து அமைத்திருக்கின்றோம் என்பதாக அந்த ஒரு குறிப்பினை சொல்லி எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீசர் என்பதாக சொல்லியதோடு அப்படி நிறுத்தி விடாமல் சேக்கிழார் பெருமான் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு அங்கே கொடுக்கின்றார். 395 பாடல பாத்தீங்கன்னு சொன்னா, தொண்டர் குழாம் ஆர்ப்பெடுப்ப. சரி, இப்பொழுது இந்த முத்து பந்தரானது வந்தது. இப்ப முன்னாடி இருந்தது வெயில், இப்பொழுது இருப்பது நிழல். முன்னே இருந்தது வெயிலிலே இருந்த அந்த நிலை, இப்பொழுது பந்தல் போட்ட உடனேயே நிழல் வந்துருச்சு. அப்ப நிழலின் கீழே இருக்கின்றார்கள் என்பதை சேர்க்கிறார் பெருமான் சொல்லணும். அப்ப நிழலின் கீழே இருக்கின்றார்கள் சொன்னா எந்த அந்த நிழல் எவ்வாறு அவர் முத்து பந்தரினுடைய நிழல் வெயிலினுடைய தாக்கம் என்கின்ற நிலையோடு நிறுத்தாமல் சேக்கிழார் பெருமான் அதிலே அற்புதமான நுணுக்கத்தை அமைத்து காட்டுகின்றார். இது தொண்டர் குழாம் ஆர்ப்பெடுப்ப சுருதிகளின் பெருந்துழனி எந்திசையும் நிறைந்தோங்க எழுந்தருளும் பிள்ளையார் வெண் தரள பந்தர் நிழல் மீது அணைய. அது எப்படி இருந்ததுன்னு சொல்றார் சேக்கிழார் பெருமான். திருமன்றில் அண்டர்பிரான் எடுத்த திருவடி நீழல் என அமர்ந்தார். பெருமானுடைய அந்த திருவடி நீழல் என்று சொல்லக்கூடிய நிலை, அந்த திருவடியினுடைய கீழே இருக்கின்ற பொழுது எப்படி அந்த அனுபவம் ஆனந்தம் ஏற்படுமோ, அந்த அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார். எப்படி இருக்கும் இந்த திருவடி இன்பம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடல் சொல்லியிருக்கிறாரு. இத கொஞ்சம் அனுபவிச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் அனுபவிச்சா எப்படி இருக்கும் திருஞான சம்பந்தர் இடத்துல கேட்ட போது, இப்படித்தான் இருக்கும் திருவடி இன்பம் என்பதை இதுவரையிலும் யாரும் காட்டாத அந்த திருவடி இன்பத்தை முத்து பந்தரின் நிழலிலே இருந்து காட்டியது. திருவடி நிழல் அனுபவம் எப்படியோ அது அப்படியே இருந்தது என்பதாக சேக்கிழார் பெருமான் திருவடி இன்பத்தை இதோ என்பதாக சட்டென்று எடுத்து கொடுக்கும் அளவிற்கு அருள் குருவாக விளங்கியவர் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை பல இடங்களில் தொடுகின்ற இடங்களில் எல்லாம் சேக்கிழார் பெருமான் ஞான சம்பந்தனுடைய திருவடியை வணங்கி வணங்கி எப்ப தொடங்கினாரோ அப்பொழுது வணங்க ஆரம்பித்தவர் தான் திருவடி. அதுல இருந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த அருள் தன்மை, அருளரசினுடைய நிலை, அருள் குருவினுடைய தன்மையை மிக அற்புதமாக அமைக்கின்ற இடங்கள்ல இது ஒன்று என்பதாக அமைத்துக் கொண்டு காஞ்சிபுர திரு யமகம் என்று சொல்லக்கூடிய அந்த யமகத்தில் 3வது திருப்பாடல் பெள்ளேகோடே தும்பை மீலை சீங்கே அந்த முதல் வரியினுடைய பொருள் சூடுதல் அப்படிங்கிறது. முதல் அந்த விளைச்சி என்னென்ன சூடு இருக்கிறாரு? வெள்ளருக்கு, தும்பை மலர், இதெல்லாம் பெருமான் தன்னுடைய தலையில சூடியிருக்கிறார். மிளைச்சி அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன அந்த மிளைச்சி என்பது சூடியுள்ளவர் வெண்டலை மிளைச்சியே திருவாசகத்துல. அப்புறம் ரெண்டாவதா சொல்லுவார், வேறு முன்சல தும்பை மிளைச்சி. முன்னாடி சொன்ன அந்த தும்பை என்பதற்கு முன்னே அவர் சொன்ன தும்பை என்பது தும்பை பூ. இரண்டாவதாக சொல்லுகின்ற தும்பை என்பது
பாட்டகற்ற
கயிறு. கயிறு அதுல ரொம்ப அற்புதமா ஒரு திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா, வேறு முன்சில தும்பை விளைச்சிய. தும்பை என்கின்ற அந்த கயிறு என்று பொருள். இன்னொரு தும்பை என்பதற்கு கயிறு. வேறு என்பதாக சொல்லுகின்ற போது வேறாகி செல்லுதல். இப்ப ஏறு என்பது அந்த இடத்துல ஏறு என்பதை கொண்டு வந்து சேர்க்கலாம். இன்னொரு பொருள் வேறு என்பதாக சொல்லு அற்புதமாக நயத்தை வச்சார். வேறு வேறு முன்சல, அது என்ன? வேறு முன்சல தும்பை மிளச்சி. பொருள் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, வேறாகி முன்செல்ல என்பதாக அமைச்சர். அப்ப ஏதோ திருஞான சம்பந்த பெருமான் இந்த இடத்துல ஏதோ ஒரு பொடி வச்சிருக்கிறார். வேறு முன்செல தும்பை மிளச்சியே. எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு செய்தி கயிறு பற்றி எங்க வந்திருக்குன்னு தெரியல. திருஞான சம்பந்த பெருமான் இன்னொரு இரண்டாவது ஒரு செய்தி சொல்றாரு. அதுவும் திருஞான சம்பந்தர் இந்த பதியத்தை பொறுத்தவரையிலும் யூனிக் என்கின்ற வகையில தனித்துவம் அமைக்கின்ற நிலையில ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு புதுமையை கொண்டு வந்து புகுத்துவார். இப்ப அதுல ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வந்தது. ஒண்ணு, இந்த கயிறு பற்றி திருஞான சம்பந்த பெருமான் வேறு முன்சல தும்பை மிளச்சியம் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு உண்டு. ஒரு மாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாடு ஒரு வண்டி ரெண்டையும் இணைக்கின்ற ஒரு நிலை உண்டு. அதுக்கு இப்ப சைவ சித்தாந்தத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல உயிரும் உடலும் எவ்வாறு இணைந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் உண்டு. அதாவது உயிர் என்று சொல்லக்கூடியது அறிவுடையது, உடல் என்று சொல்லக்கூடியது அறிவு இல்லாதது. ஆனால் அறிவு உடைய இந்த உயிர், அறிவு இல்லாத உடல், இந்த இரண்டும் இணைந்திருக்கிறது எப்படி என்பதாக பார்க்கின்ற பொழுது, அதற்கு மாடு என்று சொல்லக்கூடிய மாடு அறிவுடைய பொருள், உயிருடைய பொருள். வண்டி உயிர் இல்லாத பொருள். ஆனால் மாடையும் வண்டியையும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம், மாட்டு வண்டியை நாம் பார்க்கின்றோமே. உடலும் உயிரும் இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல மாடு வண்டியை இணைந்ததை பார்த்த உடனேயே நமக்கு என்ன தோன்றும், மாடு போய் தானா வண்டியில ஏறாது. அதே மாதிரி வண்டி போய் தானாக மாட்டில பூட்டிக் கொள்ளாது. ரொம்ப அற்புதமா வாரியார் சுவாமிகள் இந்த உதாரணத்தை சொல்லுவார். மாடு போய் தானா வண்டியில எங்கேயாவது பூட்டிக்குமா? பூட்டியாது. வண்டி போய் மாட்டை வந்து பூட்டுறதுக்கும் சான்ஸ். ஆனா மாடு வண்டி இணைந்திருக்கு அப்படின்னு பார்த்த உடனேயே ஒரு நமக்கு பொறி தட்ட வேண்டியது ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த மாட்டையும் வண்டியையும் இணைத்த மாட்டு வண்டிக்காரன் என்ற மூன்றாவது ஒரு ஆள் இருக்கிறான் என்பதை உணர்த்துவது மாட்டு வண்டி தத்துவம். அதே போல உடல் என்று சொல்லக்கூடிய அறிவில்லாத பொருளும் உயிர் என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருளும் இணைந்திருக்கிறது என்பதாக சொன்னால், இந்த இரண்டையும் இணைத்து இருப்பது மூன்றாவதாகிய மாட்டு வண்டிக்காரனாகிய பெருமான் இறைவன் என்ற ஒரு உண்டு. அப்ப இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு இன்னொரு அற்புதமான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னொரு சிறப்பான இந்த வேறு என்பதற்கு ஒரு அந்த இடத்துல ஒரு குறிப்பு என்னன்னா, மாட்டினை செலுத்துகின்ற பொழுது மாட்டிற்கு செலுத்துகின்ற அந்த குறிப்பு எங்க வரும் கேட்டீங்கன்னா, அந்த மூக்கணாங்கயிறுல தான் வரும். மூக்கணாங்கயிறு இந்த பக்கம் இழுத்தா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் ரைட்டு ரைட்டு லெப்ட்ங்கிறது அந்த மூக்கணாங்கயிறுல தான் இருக்கு. இந்த மாடு என்று சொல்லக்கூடிய மாட்டிற்கு எப்படி மூக்கணாங்கயிறோ அதே போல இந்த உயிருக்கு சுவாசமாகிய பிராணவாயு என்று சொல்லக்கூடிய மூக்கணாங்கயிறு வச்சு கட்டி இழுத்து அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ளார். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாட்டையும் வண்டியையும் மாட்டு வண்டிக்காரன் எப்ப அதை பிரிப்பான்றது மாட்டு வண்டிக்காரனு தான் தெரியும். இந்த உயிரும் உடலும் எப்பொழுது பிரியுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப அற்புதமா இந்த மாட்டு வண்டியில ரொம்ப நிறைய தத்துவங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க,
என்னன்னா, மாடு நினைச்சிட்டு இருக்கோம் நாம இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம், நம்ம நாம தான் போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், கட 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 கடன் ஓடிட்டு இருக்கோம் ஒரு டைரக்ஷன்ல, அது நினைச்சிட்டு இருக்கோம் நாம நாம தான் போறோம் அப்படின்னு. ஆனா அதுவா போகுது? அது போலயே. யாரு செலுத்துறது? மாட்டு வண்டிக்கார செலுத்துறா, அது போகுது. மாட்டு வண்டிக்கார செலுத்துவதனால போகுது அது. ஆகையினாலே இந்த வேறு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த உயிரினை செலுத்தும் கடவுள் என்பதாகிய நிலையிலே, உயிரினை ஆன்மாவினை செலுத்தும் உள்ளுக்குள்ளே இருந்து பெருமான் செலுத்த நாம சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துவது வேறு. ஆக வேறு என்பது வேறாகி என்பது நாம ஒரு பொருளை நோக்கி செல்லவில்லை, நாம இங்க வந்திருக்கிறோமா இல்ல, பெருமான் செலுத்த நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய திசை வேறு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, திருப்புதல் இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி கயிறை வைத்து திருப்பி மாட்டினுடைய திசை திருப்புதலோ, ஆன்மாக்களினுடைய திசையை, ஆன்மாக்களினுடைய அந்த இச்சையினை திருப்புதல் சிவத்தினுடைய நிலை என்பதை அற்புதமாக வேறு என்ற சொல்லிலே அமைச்சார். இது நுணுக்கம். வேறு முன்செல தும்பை நிலைச்சியே. அப்ப இது வரையிலும் இந்த பொருளுக்காக நான் பட்டப்பாடு. ஏன்னா ராத்திரி பார்த்தா எதுக்கு இந்த கயிறு வந்தது, எதுக்கு வேறு என்பது, வேறுதானா இல்ல ஏறுதானா அப்படிங்கறத ஒரு கன்ஃபியூஷன் ஏறமாறிடுது. அதுக்கப்புறம் வேற வேற புத்தகம் எல்லாம் வேற பார்க்க வேண்டியதா போச்சு. வேறுன்றதுக்கு ஏதாவது பாடவேதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடைசியா திரியான சம்பந்தர் அருள்னால ஏதோ ஒரு பொருள் கிடைச்சு. அள்ளி நீரது பூசுவது ஆகமே. ஆகம் என்பது உடல். அந்த வெந்நீர் ஆகி அந்த வெந்நீச்சினை மேனி முழுவதும் பெருமான் பூசி இருப்பார். வெந்நீர் சந்தித்த மேனி விடிவதுமே வெந்நீச்சை மெய்யில் பூசி. யாரு? அப்பர் பெருமான். இப்படி வெந்நீர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அத்தனையும் அந்த பெருமானுடைய அந்த மேனி முழுவதும் வெந்நீர் சந்தித்த மேனியாக விளங்குகின்ற அந்த அள்ளி நீரது பூசுவது ஆகமே. ஆன மாசுனம் மூசுவது தாகமே. முன்னாடி சொன்னது ஆகம் உடல், இரண்டாவது சொன்னது பெருமானுக்கு எல்லாம். அள்ளி நீரது பூசுவது ஆகம் உடல், இரண்டாவது சொல்றது ஆன மாசுனம் மூசுவது. மூசுதல் என்பது மூடுதல் என்றது பொருள், அந்த மூடிக்கொள்ளுதல். மூடுதல் மூசுவது எது? தாகமே. பெருமானுக்கு எது விருப்பம்? தாகம் என்பது விருப்பம். என்னதான் அவருக்கு நீங்க அணிகலன்கள் என்னதான் போட்டாலும் சரி, பெருமானுக்கு என்ன விருப்பம்னா அந்த பாம்பை பிடிச்சு கையில போட்டுக்கிறதும் கழுத்துல போட்டுக்கிறதும் பெருமானுக்கு அது இருந்தாதான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மித்தது எது இருந்தாலும் அவருக்கு எத்தனைதான் போட்டாலும் அவருக்கு விருப்பமே கிடையாது. அப்படி பாம்பினை மேனி முழுவதும் பூசி அதை அதனாலே மூடி இருப்பதுதான் அவருக்கு விருப்பம். இதை சுந்தர பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க. சுந்தர பெருமான் தான் எனக்கு தெரிஞ்சு பாம்பை பத்தி அதிகமா சொன்னவர். பெருமானையும் பாம்பையும் இணைத்து இணைத்து எங்க தொட்டாலும் நாகத்தையும் பருமானையும் பாம்பையும் இணைத்து இணைத்து சொன்னதுல அதிகமா சொன்னவர் சுந்தர பெருமான். அதுல ஒரு இடம் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஆவதோர் அரவம் கண்டு அஞ்சே. பெருமாண்ட போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றான்னா, போகாம இருக்கிறதுக்கான ரீசன் ஒண்ணு, பெருமான் என்னங்க அவரு பாம்பு இரும்பெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு உங்க ஆளு, பக்கத்துல போக முடியுமா? போனா பக்கத்துல போனா புஷ்ஷுதான். அந்த பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து பிச்சை இடுவதற்கு வராரு. பிச்சை எடுக்கிற வர்றவரு அட்லீஸ்ட் இந்த பாம்பு அந்த பக்கமாவது திருப்பி வச்சிருக்கு. வர்றவர் என்ன பண்றாரு, பாம்பு கரெக்டா இப்படி இருக்குது, பிச்சையை போடுவாங்களா பாம்பு கொத்துமான்னு பாப்பாங்களா. வள்ளல் பெருமான் சொல்றாரு இங்கித மாடையில வந்து பக்கத்திலே நிற்கின்ற பொழுது இந்த பாம்பானது அப்படியே புஷ்ஷுன்னு அடிக்குதா, முன்னாடி வந்து அப்படி நிறுத்துகின்ற நிலையில இப்படி வச்சுட்டு வந்து என்ன பயமுறுத்துறீங்க என்பதாக ஒரு இடத்துல சொல்லுவார். பாடல் ஞாபகம் இல்ல. கட்டிய மாசுன கச்சை பாடி அம்மையார் திருப்பர் சின்னத்துல எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படி பெருமானுக்கு ரொம்ப விருப்பமானது எது என்பதாக சொன்னால், பூனோன் ஆவதோர் அரவம் கண்டு அஞ்சே, புறங்காட்டு ஆடல் கண்டு இகழே. வெளியீராகி பெருமையை டாப் கிளைமேக்ஸ் அத செந்தரல் பெருமாள் தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்னா டச் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப். சில நேரத்துல பாத்தீங்கன்னா கடை வாங்க வருவான் பக்கத்துல, வரும்போது உன்ன மாதிரி ஒரு நட்பு நண்பன் உண்டான உடனே அப்படி ஒரு ஐஸ் வச்சான், வச்ச உடனே நீங்க என்ன அவங்க குளிர்த்துருவீங்க, என்னடா வேணும் உனக்கு, என்னடா 100 ரூபா அப்படின்னு கேட்காமே கொடுப்பீங்கல்ல. அந்த மாதிரி பெருமானிடத்துல போய் ஒரு பூணோ நாவதோர் அரபம் கண்டு அஞ்சேன், புறங்காட்டு ஆடல் கண்டு இகழேன், பேணீராகிலும் பெருமையை உணர்வேன், பிறவேனாகிலும் மறவேன் என்பதாக பாடுறாரு. அந்த ஒரு பாடல நம்ம சுந்தர பெருமானுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். நாட்டியத்தான் குடி நம்பி அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பாடல பாடுங்க.
இருக்கின்றது அப்படிங்கிறது இரண்டாவது. உகத்துமே கத்துமே, உடுப்ப
கம்பதே. அந்த கம்பம் என்பது இங்கே தூண்னு பேர். சிவபெருமான் இங்கே கம்பம் என்கின்ற நிலையிலே தூண் போன்று அங்கே நிற்கின்றார் என்கின்ற ஒரு குறிப்பும், காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பது. கம்பம் என்பது திரியே கம்பம், இரண்டாவது சொன்ன கம்பம், முன்னாடி சொன்ன கம்பம் தூண். காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பது, அந்த கம்பம் என்கின்ற இன்னொரு பொருள் கரும்பு என்பதற்கு கம்பம்னு பேர். அங்க காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பது, இரண்டாவது கம்பம் கரும்பு என்பதாக கொண்டு அது முக்கட் கரும்பாகிய சிவபெருமான். முக்கட் கரும்பாகிய சிவபெருமான் இருந்து விளக்குவது இந்த காஞ்சிமா நகரம் என்பதாக பெருமான் அவருடைய திருவடியை, காஞ்சிபுரத்து பெருமானுடைய திருவடியை வலுத்தும் ஒரு அற்புத திருப்பாடல், மூன்றாவது திருப்பாடல், நான்காவது திருப்பாடல் சித்திப்பு. இது சந்தேகம் இருந்தா கேளுங்க.
ஒரே ஒரு சந்தேகம், எந்த பெருமான் இறைவன் எடுக்கிறோம், சிவபெருமான் நாராயணன் யாரை எடுத்தாலும்
அதுதான் நானும்
யோசிச்சேன்.
அது பாம்பு என்பது இப்ப ஒரு, அது எப்படின்னா நான் யோசித்தது ரெண்டு விதத்துல ஒரு பாம்பினுக்குரிய ஒரு அடையாளமாக அமைந்திருக்கு. சிவபெருமான் இடத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எங்க இருக்குன்றத பார்த்து அதனுடைய தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இடுப்பிலே கட்டி இருப்பாங்க பாம்பு இல்லையா, அறையிலே இருக்கும் பாம்பு. அறையிலே இருக்கின்ற பாம்பு அச்சம் மறைப்பது உண்பணியே. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்பு உணர்த்துவது குண்டலினி சக்தியாகிய அந்த குண்டலினி சக்தி. அது அங்கே இருந்து யோகத்திலே அது மேலே அது அப்படி சுருண்டு இருக்குமா கீழே, அந்த மூலாதாரத்துல அந்த பாம்பாகிய நிலையில அப்படி சுருண்டு இருக்கும். அது அந்த யோகத்தினாலே பெருமானுடைய அந்த வழிபாட்டினாலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து வர்றதுக்கு நிலை ஒன்று. இரண்டாவது ஆழம் என்கின்ற நிலையிலே, ஆழம் என்பது நஞ்சு என்கின்ற நிலை, பாம்பு என்பது ஆணவ மலத்தினுடைய குறியீடு. ஆழம் என்பது இப்ப ஆலவாய் அப்படின்ற ஒரு பகுதி உண்டு. திருவிளையாடு புராணத்தில் ஆலவாய் பற்றி சொல்லுவார். அந்த ஆதிசை அந்த அந்த பாம்பானது தலையும் வாலும் எங்கே வந்து முடிகின்றதோ எல்லையை காட்டியது என்பதாக திருவிளையாடு புராணம். அப்ப ஆழம் என்கின்ற நிலையிலே ஆணவத்தினுடைய அந்த குறியீடு, ஆணவத்தினை அடக்கி அதன் நஞ்சாகிய அந்த நஞ்சினை அடக்கி பெருமான் அமுதமாக ஆக்கி திருவருளை வழங்கும் ஒரு நிலை என்பது இரண்டாவது. ஆக எந்த இடத்திலே அந்த பாம்பு இருக்கின்றது, எந்த இடத்திலே இருந்து அமைகின்றது என்பதை பொறுத்து இல்லைங்களா, சரிதான? அந்த வகையிலே அந்த பாம்பினுடைய, அதனாலதான் நானும் பொதுப்படையா ஐயாவுக்கு அந்த சந்தேகம் தான் எனக்கும் திடீர்னு வந்தது, அதையே கேட்டுட்டேன். அப்படி அந்த பாம்பு என்பது இப்படி பல வகையான நிலையிலே மிக அற்புதமாக சுந்தரபெருமான் திருப்பைங்கிலியில சொல்லுவார். அடுத்த பாடல்ல நம்ம அந்த திருப்பைங்கிலிய பத்தி சிந்திக்கின்ற பார்க்கலாம். முற்றல் நான்காவது பாடல் இல்லையா, பாம்பு
அப்படிங்கிறது.
அப்ப அதான் அம்மையார் சொல்ற மாதிரி அந்த நான்காவது திருப்பாடல்
முத்தலாமையணிந்த முதல்வரே,
முத்தலாமையணிந்த முதல்வரே,
மூரியாமையணிந்த முதல்வரே,
மூரியாமையணிந்த முதல்வரே,
பற்றிவா
சித்தாந்தர் பதிகத்தை சிந்திக்கணும் பாடணும் சொன்னா எத்தனை எத்தனை பிறவியில செய்த புண்ணியம் இருந்தா இந்த பிறவியிலே அதை தொடுவதற்கான ஒரு பாக்கியம் கொடுத்தாரேன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் திருவடியும் திருஞான சம்பந்த திருவடியும் நாள்தோறும் தொழுது தொழுது எத்தனை முறை தொழுதாலும் நமக்கு அந்த வினை பயன் நீங்கும். அந்த வகையில முற்றல் ஆமை அணிந்த முதல்வரே, இந்த ஆமை ஓட்டை எடுத்து தன்னுடைய மேனியிலே அவர் அணிந்திருக்கிறார். முற்றல் ஆமை அணிந்த முதல்வரே என்கின்ற அந்த முதல்வர் என்பதாக சொல்லுவது முதலிலே தலைவர் என்கின்ற நிலை. சிவபெருமான் ஒருவர் தான் தலைவர். தலைமை என்பதாக சொன்னால் அது சிவம் தான். தலைவர் என்பதாக சொன்னால் ஒருத்தர் தான், அவர் சிவபெருமான் தான். ஆக தலைமை என்கின்ற நிலையிலே தலைவர் என்கின்ற நிலை ஒன்று. இதுல இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுவார், ஆமை அணிந்த முதல்வரேன்னு சொல்லாம முற்றல் ஆமை அணிந்த முதல்வர். அதுதான் திருஞான சம்பந்தர் நயம். முற்றல் ஆமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த ஆமை என்பதிலேயே முற்றல் என்பது முத்தின ஆமை. போனா கடைக்கு போனா பழம் முத்தி இருக்கான்னு பாக்குறீங்களா இல்ல பழம் ஆயிடுச்சான்னு பாப்பீங்க, முத்தின பழமா இல்ல கனிந்த பழமா? அப்ப முற்றல் ஆமை அப்ப பார்த்தார் பெருமான், கனிந்த பழமா இருக்கிறவனை எடுத்து சேர்க்கறது அவனா வந்து சேர்ந்துருவான். இந்த முத்தி போயிருக்கான் பாருங்க, முற்றலா இருக்குது பாத்தீங்களா, அவனை கொண்டு வந்து அவனை கனிந்த பழமாக ஆக்குவது பெருமானுடைய திருவருள் என்பதை காட்டுவதற்காகத்தான். வெறும் ஆமையோடு இல்ல, முற்றிய ஆமையோடு முற்றல் ஆமை ஓட்டை எடுத்து அமைஞ்சு ரொம்ப சிறப்பா அது ஒரு நயம் சொல்வார். மூரி ஆமை அணிந்த முதல்வரே, இரண்டாவது முதல்வர் என்பது முதல் அவரே. முன்னாடி சொன்ன முதல்வர் தலைவர், இரண்டாவது சொன்னது முதல் என்பது. அப்ப அந்த முதல் என்பது என்ற நிலையில மூரி என்பது வலிமை, ஆமை என்பது ஆணேறு. மூரி ஆமை இரண்டாவது சொல்லுகின்ற மூரி ஆமை, ஆமைங்கிறது முதல்ல சொன்ன ஆமை ஆமை, இரண்டாவது சொன்ன ஆமை என்பது ஆணேறு. இந்த ஆணேறு என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூரி வலிமை உடைய ஆணேறம். அதனுடைய அந்த வேகம் வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போர்க்களத்துல போகின்ற அந்த சிங்கமோ புலியோ எவ்வளவு வேகமா போகுமோ அதை போல விரைந்து செல்லுவது. சும்மா ஆணையருனா லொடக்கு லொடக்குன்னு வரும், பெருமான் எப்ப வந்து நம்ம எப்ப காப்பாத்தி எப்ப போறதுன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இவரு எல்லாரும் வேகமா போற வாகனத்தை வச்சிருக்கிறாங்க. கருடன் பார்த்தா சர்ன்னு வருது, இந்த பக்கம் அண்ணா பறவை என்னடா இந்த பக்கம் போகுது, இப்படி எல்லாம் வருகின்ற நிலையில பெருமான் மட்டும் ஏன் இங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாரு? ரோட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு, மேல போனா கொஞ்சம் ஏரியல் டிரான்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா சீக்கிரமா போயிடலாம் இல்லையா அப்படி நினைப்போன்னு சொல்லிதான் மணிவாசக பெருமான் நம்ம தலையில தட்டி இல்லடா இதனுடைய வேகம் இது என்பதை எடுத்து சொன்ன பதிகம் பதிமூணாவது திருப்பதிகம் பதினாறாவது திருப்பாடல்.
போர்க்களத்தில்
அப்படி வந்து பெருமாள் நம்மை அருள் செய்கின்ற அந்த நிலை. அதுல சொல்றார், மூரி ஆமை அணிந்த முதல் அவரே. அப்படி அந்த ஏறு எந்த போர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம இங்க அவதிப்பட்டு இருக்கிற இந்த நிலை, இந்த பாசமாகிய இந்த உலக இன்பங்களிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மா இங்க போராட்டம், ஐம்புலன்களோடு போராட்டம், அந்த போரிலே இது பூந்து நம்மை காப்பாற்றி வரக்கூடிய அந்த வலிமை உடைய அந்த ஏறு. மூரி ஆமை அணிந்த முதல் அவரே, இந்த முதல் என்கின்ற நிலை, முதல் என்பதை அங்க விட்டுட்டாரு, அதை நமக்கு நுணுக்கமாக புரிய வைக்கிறார். முதல் அவரே எதற்கு முதல் என்பதாக சொன்னால், திருப்பி திருவாசகம் தான், முதல் என்பதாக சொல்லுவது எதற்கு முதல் என்பதாக சொன்னால், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள். அந்த இடத்துல அப்படி கொண்டு வந்து நீங்க நினைச்சு, என்னுடைய முதல் அவரே, முதல் அவராக இருந்தால் என்னுடைய முதல் என்பது போற்றி என் வாழ் முதல் ஆகிய அவரும். இரண்டாவது முதல், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா பெற்று எனே ஆகிய முதல் என்கின்ற அந்த முதல் என்பதற்கு மட்டும் அந்த ரெண்டு திருவாசக குறிப்பினை நீங்கள் வைத்துக் கொண்டால் இந்த திருப்பாடலினுடைய நுணுக்கம் புரியும். அப்படி முற்றல் ஆமை அணிந்த முதல்வரே, மூரி ஆமை அணிந்த முதல் அவரே, பற்றி வாழ் அரபு ஆட்டும் பரிசரே. வாழ் அரபு ஆட்டும் பரிசரம், கையில வச்சிருந்தாலும் அது அப்படியே ஆட்டி ஆட்டி காம்பா, பாம்பே ஆடுற பாம்பு தானே, அதை வேற இவரு ரொம்ப அப்படி ஆட்டி ஆட்டி பாம்பு காட்டணுமா அப்படின்னு சொல்லி திருப்பங்கிலியில எந்த பாட்டு சொல்றீங்க,
செந்தமிழ்த்திர வள்ளீரவ தான் சொல்லுவாரு,
நாலாவது பாடல் திரு பைங்கிலி அப்படிங்கிற தலம் சுந்தரர் உடையவர், பற்றி வாழரவு ஆட்டும் பரிசரே, பாலும் நெய்யும் உகந்தாட்டும் பரிசரே. இரண்டாவது பரிசு பெருமையை உடையவர். முன்னாடி சொன்ன பரிசு தன்மை, இரண்டாவது சொன்ன பரிசு பெருமை. இப்படி இந்த இரண்டு பரிசு என்பதை அமைத்து பார்க்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பரிசினை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார். பரிசு 18 இடங்களா நீங்க பரிசு திருவாசகத்துல எங்கெங்கெல்லாம் பரிசு வருதுன்னு ஐயா ஒரு தொகுப்பு கொடுத்தாரு திருவம்பாவை. அந்த அதுல ஒரு இடம் பாத்தீங்கன்னு சொன்னா பரிசு என்பதை ரொம்ப அற்புதமாக சொன்ன ஒரு இடம் என்ன இடங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? வேண்டும் பரிசு ஒன்று. அவர்தான் அடிக்கடி நம்ம சரவணன் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார். மண்சுமந்த கூலி கொண்டு மண் சுமந்த பாடர் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையார். ரொம்ப அற்புதமா மணிவாசக பெருமான் பரிசு கொண்டு வந்து அங்க வைப்பாரு. அதுல இன்னொரு அற்புதமான ஒரு குறிப்பு, கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அதுல இந்த பரிசு என்பது அந்த ஒரு இடத்துல சொன்ன மணிவாசக பெருமான் கண் சுமந்த நெற்றி கடவுள்னு. கண் சுமந்த நெற்றி கடவுள் ஏன் அந்த இடத்துல சுமந்த என்பதாக ஒரு குறிப்பு அதை வைத்தார் என்பதாக சொன்னால், இந்த நெற்றி கண் என்பது நெற்றி கண்ணினுடைய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா யாராவது எங்கேயாவது தப்பு செஞ்சா உடனே அங்க உடனே சுட்டிடுச்சு. மன்மதன் வந்தா வந்த உடனேயே அப்படி எடுத்து அம்பனை விடுகின்ற பொழுது அந்த நெற்றி கண்ணில இருந்து அந்த பொறி வந்து அவனை எடுத்துருச்சு. ஆனா இங்க பெரும்பாலும் ஒருத்த எடுத்து ஓங்கி அடிக்கிறான், அப்ப கூட நீ எதுவுமே பேசாம அப்படியே இருக்கிறீ, இந்த கண்ணை நீ சும்மா சுமந்துகிட்டு தான் இருக்கிற, இது வந்து வேலைக்கு ஆகாதது, இது உனக்கு சுமை போல சுமக்கின்ற வேலை தானே தவிர இது எதனால எதுவும் பயனில்லை என்பதை போல சுமந்த என்பதை அங்க வச்சதை போல பரிசு என்பதை ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்கின்ற பொழுது விலை கொடுத்து வாங்குகின்ற பொழுது இப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த விலையை விட நான் கொடுக்கிற பணத்தை விட அந்த பொருளினுடைய மதிப்பு அதிகம்னு நினைப்போம். அப்புறம் கொடுக்கறவன் என்ன நினைப்பான் பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சல் அவன் நினைப்பான், ஏப்பா ஏமாத்தாயா இவன் இது போறதே 10 ரூபாதான் இவனுக்கு 15க்கு தள்ளிட்டோம்னு நினைப்பான். இப்படி கொடுக்கறதும் வாங்குவதும் என்பது விலை கொடுத்துகின்ற நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் பரிசு என்பதாக வந்த உடனேயே அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நிலகி ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்னா அன்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி பண் சுமந்த பாடர் பரிசு படைத்தருளும் பெருமான் அன்பு என்பதை திருவருள் மூலமாக இந்த பதிகத்தின் மூலமாக அதை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிலையிலே பரிசாக பெருமான் நமக்கு அருள் செய்கின்றார் என்கின்ற ஒரு அற்புதத்தை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துந்த அந்த நிலை. அப்படி பாலும் நெய்யும் உகந்தாட்டும் பரிசரே வற்றலோடு களம் பலி தேர்வதே. அந்த மண்டை ஓடு பற்றிய அந்த காஞ்ச மண்டை ஓடு வற்றல் ஓடு அதுதான் என்னன்னாரு அவருக்கு களம். பாத்திரம் கொண்டு வந்தியாப்பா நீ பிச்சைக்கு வந்திருக்கிறிய அப்படின்னு கேட்ட உடனே எது பாத்திரம் அப்படின்னு சொன்னா ஓடு களம் ஓடே களம் அப்படி ஓடுதான் எனக்கு களம் என்பதாக சொல்லி அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து நீட்டுவாரு. இதான் பிச்சைக்கு எடுத்து வந்திருக்கிற வற்றல் ஓடு களம் பலி தேர்வதே. பிச்சை எடுக்கின்ற நிலையிலே அவர் பலிக்காக பிச்சைக்காக வருகின்ற பொழுது அதை எடுத்து கொண்டு வருவது வற்றல் ஓடு. வானின் ஓடு களம் பலி தேர்வதே. இந்த இரண்டாவது சொன்ன களம் என்பது அடியார்களாகிய பாத்திரம். முன்னாடி சொன்ன களம் என்பது வெறும் அந்த மண்டை ஓடு என்று சொல்லக்கூடிய பாத்திரம். இரண்டாவது வானின் ஓடு களம் என்பதாக சொல்லுகின்ற தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களும் இந்த மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்களாகிய அந்த பாத்திரம் பாத்திரம் என்கின்ற நிலையிலே பெருமாளுடைய திருவருளை வாங்கும் கலனாக விளங்குகின்ற நிலையிலே களம் என்பதை இரண்டாவது அடியார்கள் என்கின்ற நிலையிலே அமைத்து பலி என்பது முன்னே சொன்ன சொன்னது பிச்சை, இரண்டாவது சொல்லுகின்ற பலி என்பது பூசணை. பலி என்று சொல்லுகின்ற நிலையிலே, பூசணையாகிய நிலையிலே தேர்தல் என்பது இங்கே ஆராய்தல் என்கின்ற நிலை. இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் ஆராய்ந்து தெளிந்து இதுதான் சிவம் என்பதை சித்தத்தால் தெளிந்த நிலையிலே ஏற்றுக்கொண்ட பெருமானாக விளங்குகின்ற நீ கச்சிலாமணம் கம்பம் இருப்பதே. அந்த இறைவனுடைய புகழை பாடாமலும் இறைவனுடைய அந்த செவியிலே அவனுடைய அவனுடைய புகழை கேளாமலும் நிற்கின்ற அந்த உள்ளம் எப்படிப்பட்டதுன்னாரு, கச்சிலா மனம். அந்த மனம் எப்படியா, கம்பம் என்று சொல்லக்கூடிய இரும்பு தூண் போலடாங்க. கச்சிலா மனம் கம்பம் என்பது இரும்பு தூண், இரும்ப போல உன்னுடைய மனமாக இருப்பது விளங்குகின்றது. காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பது, பெருமான் அங்கே காஞ்சி மாநகரத்திலே விளங்குகின்ற அந்த நிலையை சொல்லி ஐந்தாவது திருப்பாடல் நாம் தொடர்ந்து
செல்வோம்.
அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்று சொல்லக்கூடிய அதை கொடுத்து அருள் செய்தவர் அருளியே, வேடனாகி விசையர்க்கு அருளியே, வேலை கடல் நஞ்சம் மிசையர்க்கு, அதாவது உணவாக கொண்டு மிசையர்க்கு கருளியே. அங்கே அருளியே என்பதாக கருளியே, கருள் என்பது கருமை, கருமையை உடைய அந்த கண்டமானது அந்த நஞ்சினாலே ஏற்பட்ட அந்த கண்டத்தை, திருநீல கண்டத்தை உடையவனே என்பது இரண்டாவது குறள். வேடனாகி விசையர்க்கு அருளியே, வேலை நஞ்சம் விசையர்க்கு கருளியே, ஆடு பாம்பரை ஆத்தது உடையதே. அந்த ஏற்கனவே உடை என்பதாக அவர் பாம்பினை உடையாக உடையவர் அப்படி, ஆடு பாம்பரை ஆர்த்தது உடையதே. அஞ்சு பூதமும், ஐந்து பூதங்களாகிய இந்த தத்துவங்கள், 36 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களால் ஆர்த்த பிணைக்கப்பட்ட, ஆர்த்தல் என்பது இரண்டாவது ஆர்த்தல் பிணைத்தல், இதை துடையதே என்பதாக சொல்லுகின்ற போது துடைத்தல், துடைப்பு என்பது அழிப்பு என்ற நிலை. அதை இப்ப இந்த ஐந்து பூதங்களினால் ஆன, தத்துவங்களினால் ஆன இந்த புவனங்களை துடைத்தல், துடைப்பதே. இரண்டாவது சொன்னது துடைப்பு என்பது அழித்தல் என்கின்ற நிலையிலே, ஒடுக்குதல் என்கின்ற நிலையிலே தன்னிடத்திலே எல்லாம் ஒடுக்குகின்றவர். மூன்றாவது கோடு வான் மதி, அது கோடு வளைந்த வான் ஒளி பொருந்திய மதி அந்த சந்திரன், அழகிய அந்த சந்திரனை தன்னுடைய தலையிலே பெருமான் சூடியிருக்கின்றான். அது அழகு. பெருமானுக்கு அழகு என்ன என்பதாக பார்த்தால், பெருமானுடைய அழகு என்ன,
மாலை மதியம் என்றோ
மாலை மதியம் என்றோ எம்பிரா அப்பர் அப்பர் பெருமான் சொல்லுவார். அற்புதமான அந்த அழகு சொன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அடையாளம் சொல்லுகின்ற பொழுது அந்த அடையாளத்திற்கு முதல்ல சிவபெருமான்கிட்ட நான் போகணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, டேய் சிவபெருமான்கிட்ட நீங்க போறியா, சிவபெருமானுக்கு அடையாளம் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மேல அந்த திரை சூடி இருப்பார்னு மேல இருக்கிறத சொன்னாதான் முதல்ல அவன் எங்க தூரத்துல இருந்தாலும் தெரியறது முதல்ல மேல இருக்கிறது. அங்க மேலே இருக்கும் அந்த ஒளிதான் அது காட்டும் அந்த பிறை சூடிய அந்த நிலை. அத திருஞான சம்பந்த மந்தரங்க புனர்கமல மதுமாந்தி படையினுடும் சிறையாரும் படக்கி. ரொம்ப அற்புதமான அந்த இடத்துல தூதுக்கு அனுப்புவாளா, அது அனுப்புகின்ற பொழுது என்ன நீ பாட்டு என்ன அனுப்புறிய, சும்மா எங்க பெருமகனுடைய அடையாளத்தை சொல்லு எப்படி இருப்பாரு என்னன்னு சொல்லுகின்ற பொழுது, அடையாளம் சொல்லுகின்றேன் கேள் என்பதாக ஞானசம்பந்தர் ஆன்மாக்களுக்கு அடையாளம் சொன்ன திருப்பதிகம் மறுவார் கொன்றை மதிசூடி. அது ஒவ்வொரு வாரமும் நம்ம மறுவார் கொன்றை மதிசூடிய
நினைவு
அப்படி இருக்கின்ற அந்த வட்ட கூட்டு அழி அரசு, அழி அரசு. இந்த அழி அரசு எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோத்தும்பி அப்படின்னு அவர் கூப்பிட்டார் இல்லையா, அந்த கோத்தும்பி தான் இங்கே அழி அரசு என்பதாக இங்கே ஞானசம்பந்தர் விடுக்கிறார். அழி அரசு என்ற அதை கூப்பிட்ட உடனேயே அது எங்க போகணும்னு கேட்டது. பெருமாண்ட போய் என்னுடைய நிலையை சொல்லு, உன்னுடைய நிலையை இப்படி இருக்கின்றது என்பதை அந்த பெருமான் இடத்துல என்னுடைய தலைவன் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்ல அதற்கு சொன்ன அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, பண்தரங்க புனர்கமல மதுமாந்தி பெடையினோடும் ஒன்றரங்க இசைவாடும் அழி அரசே ஒளி மதிய துண்டர். எடுத்த குறிப்பு எதுன்னு கேட்டா, அவரை பற்றிய அடையாளத்திலே முதல் அடையாளமாக நீ எதை பார்க்கணும்னு சொன்னா, வேற யார்ட்டையாவது போய் என்னுடைய நிலைமை சொல்லிட்டு வந்துடாத, என்னுடைய தலைவர்களுடைய அந்த அடையாளத்திலே முதல்ல சொன்னது ஒளி மதிய துண்டர் அங்கப்பூன் மார்பர் என்பதாக ஒன்னு ஒன்னா அப்படி அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கு எந்நிலைமை பரிந்துருகால் பேசாய். இங்கேயும் துளங்கும் இளம்பிரையாளன் திருநாமம் என கூறுனார் பேசாயே என்பதாக இங்கே சிறையார் மடக்கிளியை அழைத்து சொல்லிய அந்த செய்தியையும் சொல்லி, கோடு வான் மதி அது அவருக்கு அழகு. அப்பர் பண்ண குறிப்பு வந்து என்ன பதிகம்னு சொல்லிடுங்க, அதையும் எனக்கு குறிச்சு வச்சுக்கலாம்.
காலை எழுந்து மேலை அமர விரும்பும் மலிந்த சோலை வணக்கம் சொற்றுத்துறை உரைவார் கடைமையில் மாலை
திருச்சோற்றுத்துறை, திருச்சோற்றுத்துறை அப்பர் பெருமானுடைய அந்த பதிகமும் நீங்க இதோட சேர்த்து வச்சு. ரெண்டாவது சொல்லுவார், கோடு வான் மதி கன்னி அழகிதே குற்றமின் மதி கன்னி அழகிதே. குற்றம் மின் என்பது குற்றம் இல், களங்கம் இல்லாத மதி. மதி என்பது இங்கே இரண்டாவது சொன்ன மதி என்பது அறிவு என்பதை குறிக்கும். அறிவு என்பது ஆகு பெயராக அதனை உடைய அடியார்கள் மெய் அடியார்கள் என்பதை குறிக்கும். மதி அடியார்கள். அறிவால் வீசும் ஒளி என்பதற்கு மதி. கன்னி என்பது இரண்டாவது கன்னி வலை. இந்த அடியார்கள் போடுற வலையில அவர் சிக்குவாராம். அடியார்கள் போடுகின்ற வலை எது என்பதாக, அந்த வலை எந்த வலை, எப்படி எலி வந்து பொறியில அப்படி அது மாற்றத்துக்கு ஒண்ணு வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமான் நம்மிடத்திலே அவர் மாட்டணும்னு சொன்னா, இறைவன் என்பவர் இறைவனுடைய தன்மை இறைவனுடைய அந்த பெருமை அளப்பரிது. அப்படிப்பட்ட இறைவன் அளப்பரிதாக நிற்கக்கூடிய அவனை நான் நம்முடைய கைக்கு அடக்கமாக சிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அந்த சிக்குவதற்கு ஒண்ணு போடணும். அந்த வலை எதுன்னு சொன்னா என்ன வலை, அன்பாகிய வலை. அன்பெனும் பிடியுள் அகப்படும். திருவருட்பா ரொம்ப இப்ப தேறிட்டு வராங்க. அப்ப அன்பாகிய வலை, பக்தி வலையில் படுவோன் காண்க. அப்படி அந்த பக்தி வலையாகிய பெய்யடியாரனுடைய வலையிலே சிக்கும் பெருமான் இவர் என்பதை அற்புதமாக சொல்றார். குற்றமில் மதி கண்ணி அழகிதே என்பதாக அவரை அமைத்து, இரண்டாவது சொல்றார் இன்னொன்னு, காடு வாழ்பதி யாவதும் உம்மதே கம்பமாபதி யாவதும் உம்மதே. இப்ப ரெண்டு பதி சொல்றார். ஒன்னு காடு வாழ்பதி ஆவது உம்மதே. பெருமானுக்கு இருப்பிடம் எது என்பதாக சொன்னால் அது காடு. காட்டுக்கு முன்னாடி ஒண்ணு போடணும், அது சுடுகாடு. இந்த காட்டு வாழ்பதி ஆவதும் உம்மதே, அதுதான் உன்னுடைய வீடுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப ரெண்டாவது எனக்கு என்ன டவுட் வருதுன்னு சொன்னா, கம்பமாபதியாவதும் உம்மதே. ரெண்டாவது கேட்டது கேள்வி, உம்மதே அப்படின்னு கேட்டா ஏகாரம் இங்க கேள்விக்குறி. அங்க காடு வாழ்பதி அந்த பதியா உனக்கு உண்மையிலேயே நீ சுடுகாட்டிலே தானா இருக்கிற, இல்ல இங்கே காஞ்சிபுரம் ஆகிய நகரத்திலேயும் இருக்கிறாயா அப்படிங்கிற இதையும் பதியாக கொண்டவன் என்பதை முதல்ல சொன்ன பதி என்பது காடு வாழ்பதி, இரண்டாவது சொன்னது ஏகாரத்தோடு கேள்விக்குறியாக அமைத்தது. மிக அற்புதமாக கற்றிலா காடு வாழ்பதியாவதும் உம்மதே கம்பமா பதியாவதும் உம்மதே என்பதாக சொல்றார். இந்த அஞ்சு திருப்பாடல்களோடு நம்ம வேணா பாயிண்ட் அப் பண்ணிடலாம். இப்ப இந்த மீதி இன்னைக்கு
வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் ஒரு ஏன்னா இந்த பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி, அப்படியே ரஷ் பண்ணிட்டு போக முடியாது. திரியமகம் வந்து மிக மிக முக்கியமானது, பொறுமையாவே போலாம், நமக்கு நேரம் இருக்கிறது. அந்த வகையில திரியான சம்பந்தத்தினுடைய இந்த ஐந்து பாடல்கள், மீதி ஐந்து பாடல்களையும் நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுங்க, வீட்டுல போயிட்டு உங்க முடிந்த அளவிற்கு திரியான சம்பந்தரனோடு தொடர்பு கொண்டு இந்த திருப்பதியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு, நம்முடைய திருப்புகழ் வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்திருக்கிறாரு. அவர் ஆசிரியர் தெரியும் இல்ல, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படிங்களா? முதல்ல பாக்குறோம், அதனால திருப்பு கிளாஸ் வரவரா. அவங்க ரெண்டு பேரும் வந்ததும் எமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி, திருப்புகழ் அவரு ஏதாவது ஒரு திருப்புகழும் நமக்கு அவர் வந்திருக்கிறதுனால ஒரு திருப்புகழ் நமக்கு ஒரு போனஸா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்புகழ் அவர் திருப்புகழா காஞ்சி மாநகர் திருப்புகழா இருந்தா இன்னும் சிறப்பா அமையும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவரு ஐயா கிட்ட ஒரே ஒரு காஞ்சிபுரம் திருப்புகழ் மட்டும் நமக்காக பாடணும் அப்படின்னு கேட்டு.
Yeah.